இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudaventhist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
அடைக்கலமே எந்த புகழிடமே, என் கோட்டையே என் அடைக்கலமே எந்த புகழிடமே. உம்மால் ஒரு சேலைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மால் ஒரு மதிலையும் தாண்டிடுவேன், உம்மால் ஒரு சேலைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மால் ஒரு மதிலையும் தாண்டிடுவேன். நீரெந்த தேவனே, நீரெந்த புகழிடமே, என் கோட்டையே, என் அடைக்கலமே, எந்தன் புகழிடமே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் இந்த அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களோடு கூட நீர் பேசும்படியாய், உம்முடைய வார்த்தை அவர்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தயவாய் கூடருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளும் கூட என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மனந்திரும்பு. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பு மனந்திரும்பு என்ற ஒரு தலைப்பு, ரிப்பன் பிஃபோர் பேப்டிசம் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கின்றோம். அப்படி என்றால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாம் மனம் திரும்ப கூடாதா என்ற கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கின்றோமோ, பாவத்தில் அகப்படுகின்றோமோ, மனம் திரும்புதல் மட்டுமே நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர முடியும். ஆகையால் மன திரும்புதல் மிக மிக முக்கியமானது. அதுவும் நாம் ஞானஸ்தானம் எடுக்க போகின்றோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2:1-38 38 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலர்கள் மற்றும் எல்லா இடத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் அங்கே கூடி தேவனை துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே வெளிப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அனைவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் பேச தொடங்கினார்கள் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது எல்லா மதத்தாரும் எல்லா மொழி இனத்திலும் அங்கே அவர்கள் கூடி வந்திருந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு எழுந்து நின்று எல்லாருக்கும் முன்பதாக அவர் பேசுகின்றார். அப்பாது அவர் பேசும் பொழுது அவருடைய மொழி எல்லா தரப்பினர்களுக்கும் புரியத்தக்கதாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பரிசுத்த ஆவியானவர்கள் அவருடைய மத்தியிலே வெளிப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது பேதுரு அவர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். 38 வசனம். அப்போஸ்தலர் 2:38 வசனத்திலே பேதுரு இவ்வனமாக சொல்லக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் சொல்கின்றார், நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது மனந்திரும்ப வேண்டும், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று இங்கே பேதுரு சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அதே காரியத்தை இங்கே பேதுரு மீண்டுமாக சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்கின்றோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆம், நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அவன் மீண்டும் புதிய மனுஷனாய் பிறக்காவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திலே வர முடியாது என்று வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். ஆம், நாம் மனந்திரும்ப வேண்டும். மனந்திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று பார்க்கிறோம். மனந்திரும்புதல் என்றால் என்ன என்ற கேள்வி அநேகருடைய மனதிலே வரலாம். நாம் அதை குறித்து பார்க்கலாம். பாவ வழியில் நடந்த நாம் திரும்பி நீதியின் வழியில் நடப்பது. மனந்திரும்புதல் என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் திரும்புதல், நம்முடைய பாதை மாறுதல் என்று பார்க்கின்றோம். அதாவது இதுவரை நாம் பாவ வழியில் நடந்திருந்தோம், ஆனால் இனி நாம் மனந்திரும்பி நீதியின் வழியில் நடப்பது என்று அதனுடைய பொருள் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனந்திரும்பி விட்டோம் என்றால் மீண்டும் அந்த பாவத்தை செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆனால் நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆகையால் மனந்திரும்புதல் என்று சொல்லப்படும் பொழுது பாவ வழியில் நடந்த நாம் திரும்பி நீதியின் வழியில் நடப்பது என்று பார்க்கின்றோம். இரண்டாவது, மரணத்தின் பாதையில் சென்ற நாம் திரும்பி ஜீவனுக்குரிய பாதையில் செல்வது. மனந்திரும்புதலுக்கு தேவை மனஸ்தாபம். இரண்டு வகை மனஸ்தாபங்கள் இருக்கின்றன. தேவனுக்கு ஏற்ற துக்கம், லௌகீகிய துக்கம். அதாவது நாம் மனந்திரும்ப வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே நம்முடைய இருதயம் குத்தப்படுகின்றது. நாம் பாவம் செய்து விட்டோம், தேவனை விட்டு மிக தூரத்தில் சென்று விட்டோம். நாம் மனந்திரும்ப வேண்டும், மனந்திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருப்பார். அவ்வாறு அவர் நம்முடைய இருதயத்திலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நாம் அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். ஒருபோதும் அந்த வார்த்தையை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அதைத்தான் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்திலே பேசும் பொழுது இது தவறு, இந்த பாவத்தை நீ செய்யாதே, இதன் பின் செல்லாதே என்று சொல்லும் பொழுது நாம் அதை செய்யாமல் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அதைத்தான் வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். நம்முடைய மரணத்தின் பாதையில் சென்ற நாம் இனி ஜீவனுடைய பாதையை நோக்கி செல்ல வேண்டும். அதாவது பாவம் செய்து 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 பாவியாகவே வாழ்ந்திருந்த நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன் என்று அறிந்த நாம் அந்த ஜீவ பாதையாகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும். பரலோகத்தை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்க வேண்டும். பாவமற்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேனே என்று மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்திலிருந்து நான் மனந்திரும்பி மீண்டும் அதை செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துக்கம் இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது லௌகீக துக்கம்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. உலக பிரகாரமான மனஸ்தாபம் தான் இருக்கிறது. ஐயோ, என்னுடைய திருமணம் என்னவாயிற்று, என்னுடைய குழந்தைகளுடைய திருமணம் என்னவாயிற்று, பிள்ளைகளுடைய திருமணம் என்னவாயிற்று என்று இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்தே நாம் நினைக்கின்றோம். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்தே நாம் துக்கப்படுகின்றோம், மனஸ்தாபப்படுகின்றோம். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 2 Corinthians 7:10-10 மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மறந்துடுவதை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆம் பிரியமானவர்கள், இங்கே வேதம் சொல்கின்றது தேவனுக்கேற்ற துக்கம் நல்லது. ஏனென்று பார்க்கும் பொழுது தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற அந்த குற்ற உணர்வு நம்மை அந்த பாவ வழியிலிருந்து நல் வழியிலே நடத்துகின்றது என்று வேதாகமும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு மன திருப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. உதாரணமாக பல வேதாகம வல்லுநர்களை நாம் பார்க்கலாம், அல்லது வேதாகம கதாபாத்திரங்களை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேதாகம கதாபாத்திரங்களை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது பேதுருவு குறித்து நாம் பார்க்கலாம். பேதுரு முதலில் மறுதளித்தார், பின்னர் மனஸ்தாபப்பட்டு அழுது மன்னிப்பு பெற்றுக்கொண்டார். மத்தேயு 26:75 வசனத்திலே நாம் பார்க்கலாம். பேதுரு அடைந்த துக்கமானது ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம். பாவம் செய்த மனிதன் பாவத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவது தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று வேதாகமம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே பேதுருவைப் போல நாமும் இருக்க வேண்டும். பேதுரு தேவனை மறுதளித்தார், இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். ஆனால் பின்னர் தான் செய்த அந்த தவறை நினைத்து, தான் செய்த அந்த பாவத்தை நினைத்து அவர் மனஸ்தாபப்பட்டு அழுது மன்னிப்பு பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பேதுரு 3 தரம் இயேசு கிறிஸ்துவை அவர் மறுதளித்தார். இயேசு கிறிஸ்துவா, எனக்கு யாரு என்றே தெரியாதே, அவரை நான் பார்த்ததே இல்லையே, நான் அவரோடு கூட இருந்ததே இல்லையே என்று அவர் 3 தரம் அவர் சொன்னார் என்று பார்க்கின்றோம். அந்த 3ம் தரம் அவர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடைய முகத்தை அவர் பார்க்க நேர்ந்தது. 3 முறை அந்த சேவல் கூவியதை என்னுடைய சதத்தை அவர் கேட்டார். இயேசு கிறிஸ்துடைய முகத்தை அவர் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய முகத்தை அவர் பார்க்கும் பொழுது அந்த முகத்தை பார்த்த அவர் மனஸ்தாபப்பட்டார். இயேசுனுடைய முகம் அவருடைய பாவத்தை உணர்த்தியது. பேதுருவே, நீயும் என்னை மறுதளித்து விட்டாயா? உன்னிடம் நான் சொன்னேனே, இதற்காக நீ ஜெபி என்று சொன்னேனே, என்னை நீ மறுதளித்து விட்டாயா என்ற அந்த முகத்தின் வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியதாக இருந்தது என்று பார்க்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்காகத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவிலே மரித்தார், நமக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் அவரை மறுதளித்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவருடைய வார்த்தையை கேட்காதபடி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம் பிரியமானவர்களே. இதை தேவன் விரும்புகின்ற தேவன் அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 2வது நபர் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது தாவீதை குறித்து நாம் பார்க்கலாம். சங்கீதம் 38:4-7 வரை 18வது வசனம். தாவீது பாவம் செய்த பின் அவருடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது அவர் தன் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு மனம் திரும்பினார் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆம், இந்த உலகத்தில் யாரும் செய்யக்கூடாத மிக பெரிய ஒரு பாவத்தை அங்கே தாவீது மன்னன், தாவீது ராஜா செய்தார் என்று பார்க்கின்றோம். அவர் விபச்சாரம் செய்தார், பெர்சபாலோடு கூட விபச்சாரம் செய்தார் என்று பார்க்கின்றோம். அவருடைய கணவனை அவர் கொலை செய்தார் என்று பார்க்கின்றோம். தேவனுடைய குற்ற உணர்வை பெற்றுக்கொண்ட அங்கே தாவீது தன்னுடைய பாவங்களுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேனே, என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம் மிகுதியாகிவிட்டதே என்று அவர் மனம் திரும்பினார் என்று பார்க்கின்றோம். மனம் திரும்பிய அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில மீண்டும் அந்த பாவத்தை செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. வேதாகமத்தை பார்க்கும் பொழுது, வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் தாவீது மீண்டும் அந்த ஒரு பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் தன்னுடைய பாவத்து நிமித்தமாக அதனுடைய விளைவுகளை சந்தித்தான் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஞானஸ்தானம் எடுக்கப் போகின்றோம் என்றால் முதலாவது நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே கிடையாது பிரியமானவர்களே. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். மனம் திரும்பிய பிறகு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரக்கூடியதை பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 28:13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வேதம் சொல்கின்றது, தன்னுடைய பாவங்களை நாம் மறைக்கிறோம் என்றால் நாம் வாழ்வடைய மாட்டோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மையான நிலையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் அந்த பாவத்தை நாம் முதலாவது அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்த பின் அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அப்படி என்றால் மீண்டும் அந்த பாவத்தை செய்யவே கூடாது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யூதாஸ் காரியத்து இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் தூக்கு போட்டு செத்தான் என்று பார்க்கின்றோம். மத்தேயு 27:1-5. இதுதான் லௌகீக துக்கம். ஐயோ, நான் காட்டி கொடுத்து விட்டேனே, ஜனங்கள் என்னை என்ன நினைப்பார்கள், மனிதர்கள் என்னை என்ன நினைப்பார்கள் என்று மனிதர்களை குறித்தே யோசித்து யோசித்து அவனுடைய மனஸ்தாபம் இந்த உலகத்துக்குரிய மனஸ்தாபமாக, உலகத்துக்குரிய துக்கமாக இருந்தது. ஆனால் அவன் பேதுருவை போல தன்னுடைய பாவங்களை உணர்ந்தவனாய், அந்த பாவங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே நினைத்து அந்த பாவத்துக்கு அறிக்கையிட்டு அவன் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் நாம் அநேகர்கள் யூதாஸ் காரியத்தைப் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்குரிய லௌகீக துக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, நான் இதை செய்து விட்டேனே, அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் ஞானஸ்தானம் விட்டு விட்டேனே, பாவம் செய்யக்கூடாதே, அவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக மற்றவர்களை நினைத்தே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களை குறித்ததான துக்கமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை தவிர, தேவன் என்ன நினைப்பார், இயேசு கிறிஸ்து என்ன நினைப்பார், அவர்தானே என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவரை நம்பிதானே நான் இந்த ஞானஸ்தானத்தை எடுத்தேன், அவர் என்ன என்ன நினைப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் யோசிப்பதே கிடையாது. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில மன திரும்புதல் மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த வேத வசனம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம், அதை அறிக்கை செய்து நாம் விட்டு விடுக வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்ட நாம் மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிய வேண்டும். மத்தேயு 19:16-21 வரை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அதற்கு அவன், இந்த கற்பனைகள் எல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். அதற்கு இயேசு கிறிஸ்து, அப்படி என்றால் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்குண்டானதை விற்று தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனானபடியால் அவன் மிகவும் வருத்தப்பட்டு அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான் என்று பார்க்கின்றோம். நாம் ஞானஸ்தானம் எடுக்கின்றோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்ற வேண்டும், அதை கீழ்ப்படிய வேண்டும். இந்த பணக்கார வாலிபன் கற்பனை முழுவதையும் கை கொண்டேன் என்று சொன்னான். ஆனால் பிறரை நேசிக்க வேண்டும், அன்பாயிருக்க வேண்டும் என்ற கற்பனையை அவன் விட்டுவிட்டான். பிறருக்கான கற்பனைகளை அவன் மறந்து போய்விட்டான். தன்னுடைய ஆஸ்தியின் மீது அவன் அன்பு வைத்தான், தன்னுடைய ஆஸ்தியை அதிகமாக நேசித்தான். அதன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுடைய இருதயத்திலே பாரமாய் இருந்ததை நம்மால் உணர முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இரட்சிப்பை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறோம், அந்த பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி விடுகின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். அவ்வாறு அந்த பாவத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அந்த மனம் திரும்புதல் ஒரு உன்னதமான மனம் திரும்புதலாக அல்லது உண்மையான மனம் திரும்புதலாக இருக்காது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்றுதான் வேதாகமம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையான மன திரும்புதலை பெற்றுக்கொண்டீர்களா, உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்தீர்களா, உங்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்தீர்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க உங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறீர்களா, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக மன நிறுவுதலை பெற்றுக் கொண்டீர்களா? உடைய பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்தீர்களா? இல்லை என்றால் இதுவே தருணம், இதுவே நேரம், உங்களுடைய பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய பாவத்தை தேவன் முன்பாக அறிக்கை செய்து அந்த பாவத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லலாம், என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லையே, நான் அநேக முறை முயற்சி செய்தேன், விட முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்னை விசுவாசி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரை நம்பி, அவரை விசுவாசி, அவரிடம் கேட்போம், ஆண்டவரே இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுங்கள் என்று கேட்போம். அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாகவும் ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாகவும் அந்த பாவங்களுக்காக நாம் மனதிரும்ப வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே ராஜா, ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக காத்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த கருத்துல சமர்ப்பிக்கிறோம். பாவம் செய்து இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டுமே என்று குற்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனம் சொல்கின்றது, பாவத்தை அறிக்கை செய்தால் அந்த பாவத்தை மன்னிக்க அவர் நிச்சயமாகவே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றதே. அவனமாக என் ஆண்டவர் நீர்த்தாமே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தயவாயங்களோடு கூட இருங்க, பலப்படுத்து. விசேஷமா செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறவங்களுக்கு தாவே ஆமேன். நேயர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் நீங்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.